பாவண்ணன் எழுதிய ஒரு சிறு கதை. கதையின் பெயர் காணிக்கை. அடுப்பாக நெருக்கி வைக்கப்பட்ட செங்கற்களுக்கு நடுவில் கற்பூர கட்டியை வைத்த சாரதா அய்யனார் கோவிலிருந்த திசையின் பக்கமாக முகம் திருப்பி கண் மூடி ஒரு கணம் வணங்கினாள். பிறகு திரும்பி தீக்குச்சியை உரசி கற்பூரத்தை சுடரவிட்டாள். உலர்ந்த மலார்களை அதை சுற்றி அடுக்கி தீயை மூட்டினாள். அப்புறம் பொங்கலுக்கான பானையை தூக்கி அதன் மீது வைத்தாள். வாங்க சார், நாம் போய் நம்ம வேலையை பார்க்கலாம். எரியும் அடுப்பையே பார்த்தபடி இருந்த கணேசனிடம் சொன்னார் பம்பைக்காரர். மணிப்பரிசையும் கைபேசியையும் எடுத்து சாரதாவிடம் கொடுத்த கணேசன் சட்டையையும் பனியனையும் கலற்றி தாழ்வாக பிரிந்து சென்ற மரக்கிளையில் மாட்டினான். சாரதாவின் முதுகோடு ஒட்டியபடி தோளுக்கு ஒரு பக்கமாக நின்றபடி கேள்வி மேல் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருந்த சங்கரியையும் மாலாவையும் பார்த்தான். இது போன்ற பொங்கல் நாட்களில் அடுப்புக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த அம்மாவின் முதுகோடு ஒட்டி 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசி சிரித்த குழந்தை பருவ சித்திரங்கள் நினைவிலிருந்து வெடித்தள அவன் கண்கள் கலங்கின. அடி வயிற்றில் நெருப்பின் அனல் ஒரு கணம் பரவி அணைந்தது போல இருந்தது. சிறிது தொலைவு நடந்து நிழல் அடர்ந்து இருந்த முந்திரி மரத்தடியின் தரை மீது துண்டை விரித்து உட்கார்ந்தான் கணேசன். பக்கத்தில் வேறு ஒரு மரத்தின் மீது சாய்ந்தபடி பீடி புகைத்து கொண்டு இருந்த இளைஞன் ஒருவனிடம் சென்ற பம்பைக்காரர், செத்த நேரம் கூட அதை இழுக்காமல் இருக்க முடியாது, அவனால் வந்துட்டாங்க பார், போப்போ போய் சீக்கிரமாக வேலையை முடி என்று சொல்வது கேட்டது. இதோ இதோ என்று சொன்னபடி அவன் கணேசனை ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்தான். அவசரமாக பீடி துண்டை எரிந்து விட்டு பையிலிருந்து ஹால்ஸ் ஒன்றை எடுத்து பிரித்து வாயில் போட்டான். மரத்தடியில் சுருட்டி வைத்திருந்த பையை எடுத்துக்கொண்டு கணேசனின் பக்கமாக வந்தான். அவன் எதிரில் பையை வைத்துவிட்டு அதிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து திறந்தான். வலது கையை குவித்து துளி துளியாக ஊற்றி நிரப்பி கணேசனின் தலைமுடியை கலைத்து நனைத்தான். 4-5 முறை செய்த பிறகு அவன் தலை முழுக்க ஈரமானது. புருவத்தின் ஓரமாக வழிந்த தண்ணீர் இமைக்குழியில் இறங்கிய கணத்தில் கைவிரலால் தொட்டு உதறினான் கணேசன். அய்யனாரப்பனை மனசில் நல்லா நினச்சிக்க சார். விழிகளை உயர்த்தி அவனை பார்த்து புன்னகைக்க முயற்சி செய்துவிட்டு குனிந்தான் கணேசன். அய்யனாருக்கு பதிலாக அம்மாவின் நினைவுகள் குவிந்தன. அய்யனாரிடம் முறையிடுவதற்கு அம்மாவிடம் எப்போதும் ஏதாவது சில தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். 7 பெண் குழந்தைகளுக்கு பிறகு பிறந்த அவனையும் சேர்த்து 8 பிள்ளைகள் இருந்த வீட்டில் யாருக்கு காய்ச்சல் வந்தாலும், அய்யனாரப்பா என் பிள்ளைய நல்லபடியாக எழுந்து நடமாட வச்சுட்டுப்பா, வர அம்மாவாசைக்கு உனக்கு படையல் வைக்கிறேன் என்று மஞ்சள் துணியில் காசு முடித்து வைத்து விடுவாள். முடியிறக்குதல், பொங்கல் வைத்து சேவல் பழி கொடுத்தல் எல்லாம் தண்ணீர் பட்ட பாடு. உனக்கும் வேலை இல்லை, உன் அய்யனாருக்கும் வேலை இல்லை என்று அப்பா கிண்டல் செய்யாத நாளே இல்லை. வார்த்தைகளைத்தான் அப்படி இறைத்தாரே தவிர, பொங்கலை வைக்க கிளம்புகிற அன்றைக்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் கச்சிதமாக செய்து வைப்பார். போய் வர வாடகைக்கார், சேவல், மாலைகள், பம்பை, தண்ணீர் வாளி, செம்பு, துணிமணி பெட்டி, கூடை, அம்மாவின் மனசை படித்த மாதிரி எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஒதுங்கி நின்று சிரிப்பார் அவர். தன்னுடைய மரணம் வரைக்கும் ஒரு நாள் கூட அதற்காக அழுத்து கொண்டதே இல்லை. அதற்கு பிறகு அந்த பம்பைக்காரரின் தொலைபேசி எண்ணை வாங்கி வைத்து கொண்டு அம்மாவே தனக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டாள். இதய தாக்குதலால் மயக்கமாகி விழுந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக அழைத்து கொண்டு போனபோது தன் துக்கத்தை ஆற்றிக்கொள்ளும் வழி தெரியாமல் அம்மாவுக்காக முதன் முதலாக அய்யனாரிடம் கோரிக்கை வைத்தான் கணேசன். படுக்கையிலிருந்து ஸ்ட்ரெச்சருக்கு மாற்றிய சமயத்தில் அம்மாவின் கண்களில் ஏக்கம் தெரிந்தது. அவை ஒரே கணத்தில் தழும்பி குளமாவதை கவனித்தான். ஆள் மனம் தன் கோரிக்கையை அய்யனாரிடம் மீண்டும் மீண்டும் முன்வைத்தபடி இருக்க அம்மாவை நெருங்கி அவள் விரல்களை பற்றி வருடித்தந்தான். உச்சியிலிருந்து மழிக்கப்பட்ட முடிக்கற்றைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னால் வந்து விழுந்தன. கும்பல் கும்பலாக காணிக்கை ஆடுகளோடு அய்யனார் கோயிலை நோக்கி பலரும் நடந்து கொண்டிருந்தார்கள். நடக்க மறுக்கும் ஆடுகளை பின்னால் நின்று தள்ளி தள்ளி நடக்க வைத்தார்கள் சிறுவர்கள். பம்பைகளின் ஒளியால் முந்திரிக்காடு அதிர்ந்தது. முடியை மழித்த பிறகு காது மடலோரம் முளைத்திருந்த முடிகளை கத்தியாலேயே மெல்ல வருடி அப்புறப்படுத்திய பிறகு இளைஞன், தலையை நிமித்து சார் என்றான். தன் விரலை மீண்டும் தண்ணீரில் நனைத்து மீசை முடியில் தடவியபடி உதட்டம் அடிச்சுக்க சார் என்று சொல்லிக்கொண்டே கத்தியை மீசைக்கு அருகில் எடுத்து சென்றான். அம்மாவுக்கு 75 வயது என்று சொன்னால் யாருக்கும் நம்பிக்கை வராது. ஒடிசலான தோற்றம் என்றாலும் உறுதியாகவே இருந்தது அவள் உடல். கருமையும் நரையும் கலந்த முடியை கொண்டையாக போட்டிருப்பாள். விபூதி வைத்த நெற்றி, காதில் ஒரு தோடு, கழுத்தில் பட்டையான ஒரு சங்கிலி. வீட்டு வேலை பார்த்து வீட்டோடு இருந்த கனகாம்பரம் தோட்டத்துக்கு தண்ணீர் விட்டு கீரை பாத்தியில் களை எடுத்து பன்றிகள் ஊடுருவி அகலமாக்கி விட்டு போன வேலிக்கு மறைப்பு கட்டி காற்றில் உலர்ந்த துணிமணிகளின் ஓரம் நீவி மடித்து வைத்து இப்படி ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருப்பாள். எந்த குழந்தையாக இருந்தாலும் பார்த்ததுமே அதன் கன்னத்தை தொட்டெடுத்த விரல்களை முத்தமிட்டு சிரிக்கும் அம்மாவின் பாணியை நினைத்து கொண்டான் கணேசன். உன் விரலுக்கு நீயே முத்தம் கொடுத்துக்கிறியே, என்னம்மா இது என்று சின்ன வயதில் ஒரு முறை கேட்டபோது, உனக்கும் கப்பனுக்கும் நான் என்ன செய்கிறேன்னு கவனிக்கிறதே வேலையாக போயிடுச்சுடா, போடா அந்தாண்ட என்று தள்ளிவிட்டாள். அப்போ என் கணத்தையும் கிளி ஒரு முத்தம் கொடு என்று சினிங்கியபடி மீண்டும் நெருங்கி சென்று நின்றான். கிட்ட வந்த வரவு கட்டையால் தான் கொடுப்பன், ஒழுங்காக போய் படிக்கிற வேலைப்பாரு என்று அவள் அதட்டலை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நின்ற இடத்திலேயே நின்றபடி அவளையே பார்த்தான். பிறகு மெதுவாக அவளே மனம் இறங்கி வந்து, எதுக்குடா இப்படி ஒட்டாரம் பிடிக்கிற, அப்பன் புத்தி அப்படியே இருக்குது பாரு என்று சொல்லிக்கொண்டே அவன் கன்னத்தை கிள்ளி எடுத்து அந்த விரல்களை முத்தமிட்டாள். எழுந்துக்க சார். அந்த இளைஞன் பின்வாங்கி பாட்டிலில் மிச்சம் இருந்த தண்ணீரால் தன் கையை சுத்தமாக்கி கொண்டான். சாரதாவிடம் சென்று 100 ரூபாயை வாங்கி அவனிடம் தந்தான் கணேசன். கோயில் மொட்டை சார், இன்னும் கொஞ்சம் போட்டு கொடு சார் என்று கேட்டான் அவன். பம்பைக்காரர் நடுவில் புகுந்து, போடா போடா, எல்லாம் சரியாக தான் கொடுத்துருக்குது, எவ்வளோ கொடுத்தாலும் விடாதடா உனக்கு என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அப்பா உனக்கு மொட்டை நல்லாவே இல்லை என்று சங்கரி சிரித்தாள். எதுக்குப்பா மீசை எடுத்த, மீசை இல்லாமல் ஆஃபீஸ்க்கு எப்படிப்பா போவ என்று கேட்டாள் மாலா. பதில் சொல்லாமல் இரண்டு பேர் கன்னங்களிலும் கிள்ளி மெதுவாக முத்தமிட்டான் கணேசன். தன் அம்மாவாக தானே மாறிவிட்டது போல தோன்றியது அவனுக்கு. குளிச்சிட்டா மற்ற வேலையை பார்க்கலாம். நினைவூட்டிய பம்பைக்காரர் பூமாலைகள் கொண்டு வந்த பொட்டலங்களை பிரிக்க உட்கார்ந்தார். பல வருடத்து பழக்கம், பொங்கல் வைக்க புறப்படுகிற தருணங்களில் முதலில் அவருக்குத்தான் ஃபோன் போட்டு சொல்லுவாள் அம்மா. அவளுடைய நோட்டிலிருந்து தான் அந்த எண்ணை தேடி எடுத்து பேசி ஏற்பாடுகளுக்கான தகவலை சொல்லியிருந்தான் கணேசன். அறுவை சிகிச்சையின் போது எதிர்பாராத விதமாக இரத்த அழுத்தம் உயர்ந்து ஏதோ புது வகையான சிக்கல் முளைத்து விட்டது. மருத்துவர்களுக்கே புரியாத சவால். 3 நாள் தீவிர சிகிச்சை பிரிவிலேயே வைத்திருந்தார்கள். அவள் உடல் முழுக்க குழாய்களை செருகியிருந்தார்கள். மருந்து, உணவு, காற்று எல்லாமே குழாய்கள் வழியாகவே சென்றன. கண் திறக்காத அம்மாவின் முகம் ஒரு கற்சிலையைப் போல இருந்தது. 6வது நாள் காலையில் அவள் உயிர் பிரிந்து விட்டது. அவள் உடலை பெற்றுக்கொண்ட போது அவன் உடல் துடித்தது. நம்பவே முடியாமல் அவள் முகத்தை மனம் பொங்க பார்த்தபடி நின்றான். மெதுவாக அவளை நெருங்கி அவளுடைய விரல்களை எடுத்து தன் விரல்களுடன் வைத்து அழுத்தி வருடி தந்தான். மனதில் திடீரென வெறுமை கவிந்தது. அடுத்த நாள் அவள் உடல் எரிந்து சாம்பலானது. உடலை துவட்டி கொண்ட பிறகு புதிய உடைகளை அணிந்தான் கணேசன். அவனை உட்கார வைத்து குழைய குழைய சந்தனத்தை வாரி அவன் தலையில் மெதுவாக தடவிவிட்டாள் சாரதா. அதன் குளுமை இதமாக இருந்தது. இந்தாங்க இதை போட்டுக்கோங்க, மாலை ஒன்றை அவரிடம் நீட்டிக்கொண்டே சொன்னார் பம்பைக்காரர். தாம்பளத்தட்டில் மாவு விளக்கை பிசைந்து உருட்டி வைத்திருந்தாள் சாரதா. நடுவில் குழியாக்கி எண்ணெயை ஊற்றி விளக்கு திரியை அதற்குள் வைத்தார் பம்பைக்காரர். பூ, பழம், வெற்றிலைப்பாக்கு, வத்தி, குங்குமம், எலுமிச்சை பழங்கள் எல்லாவற்றையும் எடுத்து தட்டு நிறைய பரப்பினார். பிறகு கணேசனை நிமிர்ந்து பார்த்து பார்வையாலேயே தட்டை எடுத்து கொள்ள சொன்னார். தட்டை தொட்டபோது அவன் மனம் துடித்தது. அடி வயிற்றிலிருந்து ஒரு துக்கம் பொங்கி நெஞ்சில் மோதியது. இதுபோல ஒரு தட்டை சுமந்து சுடுகாட்டுக்கு நடந்து சென்ற நாளின் நினைவுகள் மிதந்து வந்தன. தனது உடல் தனக்கே பாரமாக இருப்பது போல இருந்தது. பம்பைக்காரர் முள்வேலி ஓரமாக கட்டப்பட்டு இருந்த ஒரு பெரிய சேவலை தூக்கி வந்து சங்கரியிடம் கொடுத்து வைத்து கொள்ள சொன்னார். பந்தயத்தில் கிடைத்த வெற்றி கோப்பையை வாங்கி நெஞ்சோடு அணைத்து கொள்வது போல அந்த சேவலை அணைத்து கொண்டாள் சங்கரி. சேவலின் தலையை நிமிர்த்தி ஒரு சின்ன மல்லிகை சரத்தை தொங்கவிட்ட பம்பைக்காரர் அதன் நெற்றியில் மஞ்சளை தடவி குங்குமப் பொட்டு வைத்தார். பொங்கல் பானையை ஒரு கூடைக்குள் வைத்து எடுத்துக்கொண்டாள் சாரதா. கொண்டு வந்த சாமான்களை மறக்காமல் தேடி எடுத்து ஒரு பெரிய பைக்குள் நிரப்பிக்கொண்டாள் மாலா. பம்பை ஒளி நான்கு பக்கங்களிலும் சிதறி அதிர்ந்தது. கணேசனும் சாரதாவும் இரண்டு பிள்ளைகளும் சின்ன குழுவாக முந்திரி காட்டில் நீண்ட ஒற்றையடி பாதையில் நடந்தார்கள். எங்கோ ஒரு கிளையிலிருந்து ஒரு குயில் கூவும் சத்தம் கேட்டது. அந்த குரல் கணேசனை சிலிர்க்க வைத்தது. ஒரு கணம் விழிகளை திருப்பி சத்தம் வந்த திசையில் அந்த குயிலை தேடினான். அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் எண்ணத்தை உணர்ந்த சங்கரி ஒரு கணம் திரும்பி நின்று உற்று உற்று பார்த்து அந்த குயிலை கண்டுபிடித்தாள். அப்பா அங்கே பாரு, அதோ அந்த கிளை ரெண்டா பிரிதே, அதுக்கு கீழே பாரு. குயிலின் இருப்பிடத்தை அவள் துல்லியமாக வரையறுத்து காட்டினாள். அதை கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறினான் கணேசன். எங்க சங்கரி என்றபடி அவன் விழிகள் அலை பாய்ந்தன. அங்கா அங்கே பார்ப்பா என்றபடி அவன் கன்னத்தை தொட்டு ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் மரத்தின் பக்கம் திருப்பினாள். அப்போதும் அவனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. போப்பா உனக்கு ஒன்றுமே தெரியலை என்று சினுங்கியபடி ஒதுங்கினாள் சங்கரி. அந்த குயிலின் அழைப்பு மட்டும் நிற்கவே இல்லை. அது காதில் விழ விழ அது தன் அம்மாவின் அழைப்பு என நம்ப விரும்பினான் கணேசன். தன் வேண்டுதலை பற்றிய விஷயத்தை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நாள் பேச்சோடு பேச்சாக சாரதாவிடம் சொன்னான் கணேசன். அதை கேட்டு ஆச்சரியமாக பார்த்தாள் சாரதா. இதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்வீங்க, அப்புறம் எப்படி இந்த மாதிரி என்று கேட்டாள். இப்போவுமே எனக்கு நம்பிக்கை இல்லை சாரதா. என்னமோ அந்த நேரத்தில் அப்படி தோணுச்சு. ஏதாச்சும் நடந்து பொழைச்சி வந்துட மாட்டாங்களான்னு ஒரு நப்பாசை சட்டுன்னு வாயில் வந்தெடுத்து வேண்டிக்கிட்டேன். கணேசன் நாக்கை சப்பு கொட்டியபடி புன்னகைத்தான். சிரிக்கிற விஷயம் கிடையாதுங்க இது, சாமி விஷயம். காணிக்கைன்னு சொல்லிட்டு போகிறோம், கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். சுவரில் தொங்கிய கேலண்டர் ஓவியத்தை பார்த்தபடி இருந்தவனின் முகத்தை தன் பக்கமாக திருப்பி பொறுமையாக எடுத்து சொன்னாள் சாரதா. அதுதான் நடக்கலையே சாரதா, அப்புறம் எதுக்கு காணிக்க? அவன் அப்பாவித்தனமாக கேட்டான். சாரதா ஒரு கணம் பதில் எதுவும் பேசாமல் அவன் விழிகளையே உற்று பார்த்தாள். பிறகு இது என்னங்க பிஸ்னஸ் டீலா? நீ ஒன்று கொடுத்தா நான் ஒன்று கொடுக்குறேங்கிற மாதிரி பேசுகிறீங்க. இது வேண்டுதல், நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி சொன்னபடி செய்கிறது தான் குடும்பத்துக்கு நல்லது என்று கவலையோடு சொன்னாள். அதையே தொடர்ந்து பல நாட்களாக எடுத்து சொல்லி சம்மதிக்க வைக்க முயற்சி செய்தாள். 7-8 மாதங்கள் கடந்து போன நிலையில் ஒரு நாள் சாரதா தூங்கும் பொழுது கெட்ட கெட்ட கனவுகள் வந்து கொண்டே இருப்பதாகவும் சாமிக்கு செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தாமல் பாக்கி வைத்திருப்பதால் தான் இப்படியெல்லாம் தோன்றுவதாகவும் சொல்லி அழுதாள். 2 பொட்டப்பிள்ளைகளை வச்சுருக்கோம், ஆளும் முகம் தெரியாத ஊரில் ஏதாச்சும் திடீர்னு ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும் என்று அடிக்கடி புலம்பத் தொடங்கினாள். இனிமேல் தவிர்க்க முடியாது என்று தோன்றிய ஒரு கட்டத்தில் தான் அவள் விருப்பத்துக்கு இசைந்தான் கணேசன். அக்காக்களுக்கு தகவல் சொல்லி ஒருங்கிணைக்கும் அளவுக்கு நேரமும் விடுப்பும் இல்லாததால் சட்டென்று தன் குடும்பத்தோடு மட்டும் கிளம்பும்படி நேர்ந்தது. தட்டை பூசாரிக்கிட்ட கொடுங்க. தோளை இடித்து சாரதா சொன்ன பிறகுத்தான் சுய உணர்வுக்கு வந்தான் கணேசன். இடைவிடாமல் ஒழித்தபடி பின்தொடர்ந்து வந்த குயிலின் குரல் அவன் மனதை அசைத்தது. பிள்ளையார் முன்னால் தட்டை வைத்துவிட்டு தேங்காயை உடைத்தார் பூசாரி. எலுமிச்சைகளை அறிந்து குங்குமத்தை அப்பி தேங்காயை சுற்றி வைத்தார். பிறகு கற்பூரம் ஏற்றி பூஜை செய்தார். தட்டோடு வெளியே வந்து எல்லோருடைய நெற்றியிலும் குங்குமத்தை பூசிவிட்டார். பிறகு சேவலின் நெற்றியிலும் குங்குமத்தை தேய்த்தார். தட்சணையை கொடுத்துவிட்டு அங்கே இருந்து எல்லோரும் கிளம்பினார்கள். வேறு ஒரு பாதையில் அவர்களின் நடை தொடர்ந்தது. பம்பைக்காரர் முழங்கியபடி முன்னால் நடந்தார். கணேசன் தனக்குள் அழுகை திடீரென குமரிக்கொண்டு வருவதைப் போல உணர்ந்தான். நெஞ்சம் விம்மியது. அம்மாவின் முகம் தன் நெஞ்சில் விரிவடைந்தபடி செல்வது போல இருந்தது. அந்த கண்கள், அந்த கண்ணம் விபூதி கீற்று பொழியும் அவள் நெற்றி. அம்மா என்று அவன் ஆழ்மனம் குவியது. பைத்தியம் பிடித்தது போல இருந்தது. குயிலோசை அந்த பாதையிலும் கேட்டது. தலையை தயக்கத்தோடு திருப்பி அதை பார்க்க முயற்சி செய்தான். அப்பா இது வேற குயில், அங்கே இருக்குது பாரு என்று திசையை காட்டினாள் சங்கரி. அந்த சொற்கள் அவன் நெஞ்சில் உரைக்கவே இல்லை. அந்த ஓசை ஓர் அருவியாக பொங்கி அவன் நரம்புகளில் நுழைந்து வழிவது போல உணர்ந்தான். வெட்ட வெளியில் ஒரு மரத்தின் உயரத்துக்கு கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டு இருந்த அய்யனார் முன் வந்து நின்றார்கள். பூரணி பொற்களையோடு அய்யனார் செவ்வாடை கோலத்தில் உட்கார்ந்திருந்தார். அருகில் வெள்ளை குதிரைகளை வீரன் பிடித்திருந்தான். சங்கரியின் கையில் இருந்த சேவலை வாங்கி சென்று பலிபீடத்தின் அருகில் நின்றிருந்தவரிடம் கொடுத்தார் பம்பைக்காரர். அவருடைய கையில் இருந்த கூரான அரிவாளால் வெட்டப்பட்ட சேவல் தலை ஒரு பக்கம், உடல் ஒரு பக்கமாக விழுந்தது. துடிக்கும் அந்த உடலை கொண்டு வந்து அய்யனாரின் பாதத்தில் வைத்தார். பூசாரியிடம் பொங்கல் கூடையை கொடுத்தாள் சாரதா. ஊர் விவரமும் பேர் விவரமும் சொன்னாள். உடனே பூசாரி, "படையாச்சி அம்மா குடும்பமா? சரி சரி, அம்மா வரலையா?" என்று சாதாரணமாக கேட்டார். சாரதாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. அம்மா தவறிட்டாங்க என்று முனகினாள். ஐயோ, தங்கமான மகராசேச்சு அவங்க நம்ம பிறப்புக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் என்று ஒரு கணம் வேலைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு சாரதாவை பார்த்து கரகரத்த குரலில் சொன்னபடி பெருமூச்சு விட்டார். பிறகு தலை குனிந்த வாக்கில், "நம்ம கையில் என்ன இருக்கு தாயி? எல்லாம் அவன் எழுதுற எழுத்து" என்றபடி ஓங்கிய குரலில் பாடத் தொடங்கினார். பம்பை ஒளியும் அதற்கு இணையாக உச்சத்துக்கு சென்றது. கூடையில் இருந்த மாலைகளை ஒவ்வொன்றாக எடுத்து அய்யனாருக்கும் பூரணி பொற்களைக்கும் அணிவித்தார். தட்டுக்குள் தேடி பார்த்துவிட்டு, "சாராயம் வைக்கலையா?" என்று கேட்டார் பூசாரி. பம்பைக்காரர் அசட்டு சிரிப்போடு தலையை சுரிந்தபடி வேட்டியை ஒதுக்கி கால் சட்டை பையிலிருந்து பாட்டிலை எடுத்து முன்னால் வைத்தார். பூசாரி, "சரி சரி, தட்டில் 50 ரூபா போடு" என்று கட்டளையிட்டுவிட்டு பாட்டை தொடர்ந்தார். சாரதா அவசரமாக 50 ரூபாய் தாளை எடுத்து தட்டில் வைத்தாள். பூசி முடிந்து வெளியே வந்ததும் கூடையோடும் தட்டோடும் மீண்டும் நடக்க தொடங்கினார்கள். எடையற்ற இறகு போல தன்னை உணர்ந்தான் கணேசன். அவன் மனம் கரைந்து உருகி இருந்தது. தன் அம்மாவின் இருப்பை அந்த இடத்தில் அவனால் உணர முடிந்தது. மறுகணமே அந்த எண்ணம் உண்மைதானா என்ற கேள்வி முளைத்து குழப்பிய அலைக்கழித்தது. சூரியன் இன்னும் உச்சியிலேயே இருந்தது. வெளிச்சத்தில் கண்கள் கூசின. தனக்கு மிகவும் பழக்கமான இடத்தில் இருப்பது போல நினைத்தான் கணேசன். பாலிய காலத்தில் ஓடி விளையாடிய இடம், அம்மாவின் கையை பிடித்து நடந்த இடம், அம்மாவின் மடியில் உட்கார்ந்திருந்த இடம், அம்மா முத்தங்களாக பொழிந்த இடம், எதிர்பாராத கணத்தில் வெப்பத்தின் கடுமை குறைந்து குளுமையை சுமந்து வந்து மோதியது காற்று. "மழை வந்தாலும் வருமா? மேற்கு பக்கமாக கருகருன்னு மேகம் கட்டுது பாருங்க, சீக்கிரமாக நடங்க" பம்பைக்காரர் வானத்தை அண்ணாந்து பார்த்து விட்டு சொன்னார். அம்மாவின் மூச்சுக்காற்று தன் மீது மோதியது போல உணர்ந்தான் கணேசன். தன் குரலோடும் மூச்சோடும் அம்மா அங்கேயே சுற்றுக்கொண்டு இருக்கிறாள் என்று தோன்றியது. 4-5 காணி சதுர பரப்பளவு கூட இல்லாத அந்த முந்திரி தோப்புக்கு இடையே அம்மாக்களும் அம்மாக்களின் அம்மாக்களும் அவர்களுடைய அம்மாக்களுமாக காலம் காலமாக காத்து கொண்டு இருக்கிறார்களோ என நினைத்தான். ஒரு கணம் அவன் உடல் சிலிர்த்தது. அவர்களை பார்த்ததும் கார் டிக்கியை திறந்தான் டிரைவர். கூடையையும் தட்டையும் பையையும் வாங்கி கச்சிதமாக அடுக்கி மூடினான். பையிலிருந்து பணத்தை எடுத்து பம்பைக்காரருக்கு கொடுத்தாள் சாரதா. "அடிக்கடி வந்து போங்கம்மா. எங்கே இருந்தாலும் குலதெய்வத்தை மறக்காதீங்கம்மா. குலதெய்வம் கூட இருந்தால் பெத்த அம்மாவே கூட இருக்கிற மாதிரி." பம்பைக்காரர் வணக்கம் சொல்லிவிட்டு சென்றார். கணேசன் தன் பிரக்ஞையிலிருந்து மீளாதவனாகவே வணங்கி விடை கொடுத்தான். கூட்டம் கூட்டமாக அந்த பாதையில் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருந்தார்கள். காரின் முன்கதவை திறந்து சங்கரியும் மாலாவும் உட்கார்ந்தார்கள். கார் நிறுத்தப்பட்டு இருந்த மரக்கிளையிலிருந்து ஒரு கணம் குயில் கூவும் சத்தம் கேட்டது. "அப்பாவை இன்னும் குயில் தேடிக்கிட்டே இருக்குது." பிள்ளைகளின் கேலி குரலை கேட்டு பின் இருக்கையில் ஏறிய கணேசன் புன்னகைத்தான். அதற்குள் குயிலின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்ட சங்கரி, "அப்பா, அங்கே பாரு, அங்கே பாரு" என்று விரல் நீட்டி காட்டினாள். அவனும் தன் முயற்சியை கைவிடாமல் ஜன்னல் வழியாக உற்று உற்று பார்த்தான். அவன் பார்வைக்கு அது புலப்படவே இல்லை. உதட்டை பிதுக்கி தலையை அசைத்தான். அந்த ஓசையை மட்டும் உள்வாங்கி நிரப்பிக்கொண்டே இருந்தது அவன் நெஞ்சம். "பாருமா, அப்பா ரொம்ப தான் அடிக்கிறாரு." நம்ப முடியாத சங்கரி சினிங்கியபடி சாரதாவிடம் புகார் சொன்னாள். "போது விடுங்கடி அவரை, பாவ முடியவரே. அந்த மாதிரிலாம் நடிக்க தெரியாத ஆளடி. அவர் போய் அப்படி சொல்லலாமா என்று அவனுக்காக பரிந்து பேசி அவர்களை அடக்கினாள் அவள். அவள் முகத்தில் கலகலப்பும் பரவசமும் திடீரென பெருகியது போல இருந்தது. அவளையே கண் கொட்டாமல் பார்த்தான் கணேசன். என்ன பார்க்குறீங்க, நான் சொல்கிறது உண்மைதானே என்றபடி ஒரு கணம் அவன் கன்னத்தை கிள்ளி தன் உதட்டருகே கொண்டு சென்று முத்தமிட்டால் உடல் சிலிர்க்க ஒரு கணம் உறைந்து சாரதாவை புதுசாக பார்ப்பது போல பார்த்தான். மறுகணமே புன்னகைத்தபடி உட்புறமாக நகர்ந்து அவளுக்காக இடம் ஒதுக்கி கொடுத்தான் கணேசன். புடவையை கவனமாக தாங்கி பிடித்தபடி குனிந்து உள்ளே வந்து இருக்கையில் அமர்ந்த பிறகு கதவை மூடிய சாரதா கார் கிளம்பியதும் அவன் கையை பற்றி எடுத்து தன் கைக்குள் வைத்து கொண்டாள். பாவண்ணன் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் காணிக்கை.